பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். சர்வதேச பாராளுமன்ற தின சிறப்பு நிகழ்ச்சியில் இன்று தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குனர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள் வழங்கிய பாராளுமன்றம் அமைப்பும் செயல்பாடும் பகுதி ஒன்றை தற்போது நமது பண்பலையில் கேட்கலாம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கு வணக்கம்.
வணக்கம். முனைவர் க. செல்வகுமார், இயக்குனர், உதவி பேராசிரியர், கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையம், பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், தஞ்சாவூர். கடந்த 16 ஆண்டு காலமாக ஆராய்ச்சியிலும் பேராசிரியர் பணியிலும் எழுத்தின் மூலமாக நூல்களை பதிப்பு செய்வதிலும் ஆராய்ச்சி கட்டுரைகளை சமர்ப்பதிலும் என்னுடைய பணியை செவ்வனே செய்து வருகின்றேன். அந்த அடிப்படையில் இன்று சர்வதேச பாராளுமன்ற தினத்தை ஒட்டி அனைத்து நேயர்களுக்கும் என் அன்பார்ந்த வணக்கத்தை உரித்தாக்கிக் கொள்கின்றேன்.
ஐயா, இப்ப நம்ம ஒவ்வொரு வருடமும் ஜூன் மாதம் 30ஆம் தேதி இந்த சர்வதேச பாராளுமன்ற தினத்தை சிறப்பாக கடைபிடிச்சிட்டு வர்றோம். இந்த சர்வதேச பாராளுமன்ற தினம் கடைபிடிக்கப்படுவதன் நோக்கம் என்ன? அது எப்போ துவங்கியது? அதனுடைய செயல்பாடுகளை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது ஜூன் 30ஆம் தேதி 1889 பாராளுமன்றங்களின் உலக அமைப்பான இன்டர் பார்லிமெண்ட் யூனியன் என்பது தொடங்கப்பட்டது. இன்றைய தேதியிலிருந்து சுமார் 143 வருடங்களுக்கு முன்பாக இந்த அமைப்பு தொடங்கப்பட்டு உலக பாராளுமன்ற தினமாக, அதாவது 2018 முதல் உலக அளவில் நமது ஐநா சபை பாராளுமன்றத்தினுடைய பங்கையும் அதன் மதிப்பையும் அந்த மதிப்பின் மூலமாக அதன் முக்கியத்துவத்தையும் உணர்த்தும் வகையில் மே 2018 முதல் அன்று ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தது. 30 ஜூன் 2018 முதல் உலக பாராளுமன்ற தினம் கொண்டாடப்பட வேண்டும். இந்த உலக பாராளுமன்ற தினத்தில் வெளிப்படைத்தன்மை, உலகம் மற்றும் தேசிய அளவிலான பாராளுமன்ற செயல்முறைகள், மக்களுடைய பிரதிநிதியாக ஒரு ஜனநாயக அடிப்படையில் எப்படி செயல்படுகிறார்கள், எத்தகைய திட்டங்களை மக்களை சென்றடைகின்றன, மக்களை வலிமைப்படுத்துவதில் இந்த பாராளுமன்றத்தின் பங்கு என்பதை உரித்தாக்கும் வகையில் இவற்றையெல்லாம் உள்நோக்கமாக கொண்டு ஜனநாயகத்தை அடித்தளமாகவும் மக்களின் குரலை இந்த பாராளுமன்றத்தில் பிரதிபலிக்கப்படுத்தும் வகையிலும் இந்த பாராளுமன்றத்தில் இயற்றப்படும் சட்டங்கள், கொள்கை முடிவுகள் இவை அனைத்தும் வெளிப்படையாக நடுநிலையாக செயல்படுத்தவும் இந்த சர்வதேச பாராளுமன்ற தினம் இன்ற அளவில் நடைமுறையில் உள்ளது. இதுதான் இதோட முக்கியத்துவம்.
ஐயா, இப்ப உலகத்துல எந்தெந்த நாடுகள்ல பாராளுமன்றங்கள் சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருக்கு, அதனுடைய தனித்துவம் எந்த அளவுலயா இருக்கு, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க.
இன்று ஐநா சபையினுடைய அறிக்கையின்படி 193 நாடுகள் ஒரு பதிவு செய்யப்பட்ட நாடுகளாக, அங்கீகரிக்கப்பட்ட நாடுகளாக உள்ளது. இந்த 193வது நாடு என்பது தெற்கு சூடான் என்ற நாட்டை சார்ந்ததாகும். ஒரு நாடு என்பது தனக்கான எல்லைகளையும் மக்களுடைய பிரதிநிதித்துவத்தை கொண்ட ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுத்து அந்த தேர்ந்தெடுத்ததன் மூலமாக ஒரு ஆட்சியை மக்களுக்கு வழங்குவதும் மக்களுடைய பாதுகாப்பையும் மக்களுடைய வளங்களையும் அந்த மக்களுக்கே திருப்பி செலுத்தும் வகையில் ஒரு நாடு என்பதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. அந்த வகையில் ஒவ்வொரு நாடுகளிலும் பாராளுமன்ற முறை நடைமுறை உள்ளது. உலக பாராளுமன்றங்களின் தாயாக கருதப்படுவது இங்கிலாந்து பாராளுமன்ற முறை. இந்த பாராளுமன்ற முறை எழுதப்படாத அரசியலமைப்பு சட்டமாக உள்ளது. அந்த பாராளுமன்ற முறைகளை பின்பற்றியது பல்வேறு நாடுகள், அந்த வகையில் இந்தியாவும். ஆனால் நம்ம நாட்டில் எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டத்தை அடிப்படையாக கொண்டது. மிகச்சிறந்த ஒரு பாராளுமன்ற முறை என்பது ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் ஒருமித்த கருத்தை ஏற்படுத்தி விவாதங்கள் ஏற்படுத்தி ஒரு கருத்து ஒற்றுமை ஏற்படுத்தி அதன் மூலம் அரசாங்கத்தினுடைய கொள்கைகள், திட்டங்கள் இவையெல்லாம் அந்த ஆட்சியுடைய பிரதிபலிப்பாக இந்த மக்களுக்கு சென்றடைய வேண்டும். அந்த வகையில் ஒவ்வொரு பாராளுமன்றமாக செயல்படுகிறது. உலகில் அமெரிக்கோட பாராளுமன்ற முறை, இங்கிலாந்து பாராளுமன்றம், உலக மக்கள் தொகையில் முதலிடத்தில் இருக்கின்ற இந்தியா, ஜனநாயகத்தினுடைய சாட்சியாக இருக்கின்ற இந்தியாவினுடைய பாராளுமன்றம் தற்போது நடைபெற்று முடிந்த 18வது மக்களவை தேர்தல் ஒரு உலக தேர்தல் திருவிழாவாக எதிர்பார்க்கப்பட்டது. 7 கட்டங்களாக நடைபெற்று அதில் 543 உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்து அதில் பெரும்பான்மையினர்களுக்கு ஆட்சிக்கு வழிவகை செய்து, பெரும்பான்மைக்கு குறைவானவர்களை எதிர்கட்சியாக அங்கீகரிக்கப்பட்டு தங்களுடைய மக்களினுடைய கருத்துக்களை பிரதிநிதிகள் மூலமாக ஒரு பாராளுமன்றத்தில் கூடி பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு சூழல். அந்த வகையில் ஆசியானுடைய 2வது மக்கள் தொகையான சீனாவின் நேஷனல் பீப்புள் காங்கிரஸ், இந்த அவை என்பது கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தின் அடிப்படையில் ஒரு கட்சி ஆட்சி முறை. அமெரிக்காவிலையும் மற்றும் இங்கிலாந்திலையும் 2 கட்சி ஆட்சி முறையின் அடிப்படையிலேயே அங்க பாராளுமன்றம் செயல்படுகிறது. இந்திய திருநாட்டில் பல கட்சி ஆட்சி முறை, அந்த ஆட்சி முறையில் இந்திய பாராளுமன்றம் செயல்படுகிறது. நம்முடைய அண்டை நாடான ஆப்கான் நேஷனல் அசம்பிளி என்று அழைக்கப்படுகிறார்கள், நேபாளம் நேஷனல் பஞ்சாயத் என்று அழைக்கப்படுகிறார்கள், பூட்டான் ஷோக்டு என்ற பெயரில் அழைக்கப்படுகிறார்கள் பாராளுமன்றம், வங்கதேசம் ஜசியா தன் என்று உருது மொழி அழைக்கப்படுகிறார்கள், இப்படி ஜப்பானுடைய பாராளுமன்றம் டயட் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஆக அமெரிக்காவுடைய பாராளுமன்றம் என்பது காங்கிரஸ் என்று அழைக்கப்படுகிறது. இப்படி ஒரு நாட்டுடைய பாராளுமன்றம் பல்வேறு பெயர்களில் அழைக்கப்பட்டாலும், பல்வேறு ஆட்சி முறைகள் நடைபெற்றாலும், மக்களுடைய ஒட்டுமொத்த குரலாக பிரதிபலிப்பாக அங்கு செயல்படுகிறது. நம்முடைய பாராளுமன்ற ஜனநாயகம் அடித்தளமாக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிக்கக்கூடிய பிரதிநிதியாக அங்கு செயல்படுகிறார்கள். அதன் மூலம்தான் நல்ல பல சட்டங்கள் அந்த மக்களையும் அந்த நாட்டையும் பாதுகாப்பதற்கும், ஒரு வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கும், மக்கள் நலனை பேணுவதற்கும் ஒரு உரித்தான ஒரு அமைப்பு முறைதான் பாராளுமன்ற முறை.
ஐயா, இப்ப இந்தியாவுல பாராளுமன்ற முறை சிறப்பா நடைபெற்றுகிட்டு இருக்கு. இந்த பாராளுமன்ற முறை நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்ட ஆண்டு எது, என்னென்ன காரணங்களுக்காக இந்தியாவுல பாராளுமன்ற முறை கொண்டு வரப்பட்டது, இதனுடைய சிறப்பியல்புகள் என்ன, அதை பத்தி கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க ஐயா.
அதாவது இந்திய பாராளுமன்றம், நம்ம ஆங்கில கிழக்கிந்திய கம்பெனி இந்தியாவுக்குள் வந்தபோது 1858 இந்திய அரசியலமைப்பு பாராளுமன்ற முறை நடைமுறைப்படுத்தப்பட்டது. அப்படி நடைமுறைப்படுத்தப்பட்ட பொழுது இந்தியாவில் பாராளுமன்றத்தினுடைய முக்கியத்துவம் அங்கு உணரப்பட்டது. அதாவது இந்திய அரசு சட்டம் 1858, இந்த சட்டமானது இந்திய அரசை இங்கிலாந்து அரசின் நேரடி ஆட்சியின் கீழ் கொண்டு வருவதற்காக அமைக்கப்பட்ட ஒரு அமைப்பாக இருந்தாலும், ஆங்கில முடியரசும் நாடாளுமன்றமும் அரசியல் அமைப்பின் அடிப்படையில் இந்தியாவின் ஆளும் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும் வகையில் ஏற்படுத்தப்பட்டது. அதே போன்று இந்திய அரசியல் கவுன்சில் சட்டம் 1861, இந்த சட்டங்களின் வாயிலாகத்தான் சட்டமன்றங்களில் இந்தியர்கள் பிரதிநிதிகளாக தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். அப்படி சொல்வதென்றால் சர் தினகர் ராவ், பனாரஸ் அரசர், பாட்டியாலா அரசர், இவர்கள் 3 பேரும் இந்த உறுப்பினராக 1861 கவுன்சில் சட்டத்தின்படி இந்த உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டார்கள் இந்தியர்களாக. அப்படி நியமிக்கப்பட்டவர்கள் பின்னால் இவர்கள்லாம் சட்டமன்றங்களில் கேள்வி கேட்கவும் பங்கு கொள்ளவும் என்ற முறை ஏற்படுத்தப்பட்டது. இப்படிதான் படிப்படியாக இந்தியாவில் நாடாளுமன்றம் உருவாவதற்கான வாய்ப்புகள் உருவாகியது. 1947 சுதந்திரம் அடைந்த பொழுது இந்திய அரசியலமைப்பு சாசனம் எழுதுவதற்கான அமைக்கப்பட்ட குழு ஒரு பாராளுமன்ற முறையை தேர்ந்தெடுக்க தொடங்கியது. மக்களுடைய பிரதிநிதிகள் மூலமாக ஒரு ஆட்சி அமைப்பை ஏற்படுத்த வேண்டும் என்ற கருத்து ஒற்றுமை ஏற்பட்டது. அதன் அடிப்படையில் மக்களவையானது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளை கொண்ட ஒரு இந்திய பாராளுமன்றம் ஒரு புகழ்மிக்க ஒரு அவையாக இருக்க வேண்டும். மக்களவை என்பது அல்லது கீழவை என்றும் இந்திய பாராளுமன்றத்தின் முதலாவது ஆட்சி மன்றமாக கருதப்பட்டது. அந்த அடிப்படையில் 1952 ஏப்ரல் 17 தேதி மக்களவை இந்தியாவில் உருவாக்கப்பட்டது. இதன் முதல் கூட்டம் மே மாதம் 13 நாள் 1952. இந்த கூட்டம் தொடங்கப்பட்ட போது முதல் 2 ஆண்டுகள் ஹவுஸ் ஆஃப் பீப்புள் என்ற பெயரில் அழைக்கப்பட்டது. 1954 ஆண்டு லோக்சபா என்று அழைக்கப்பட்டது. மக்களவைக்கு 552 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள். அதில் 530 உறுப்பினர்கள் மாநிலங்களில் இருந்தும் 20 உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசத்தில் இருந்தும் முதன் முதலில் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். ஆனால் இந்திய குடியரசு தலைவர் ஆங்கிலோ இந்திய சமூகத்தினருக்கும் மக்களவையில் ஒரு பிரதிநிதித்துவம் கிடைக்கவில்லை என்று கருதினால் அச்சமூகத்தில் இருந்து 2 உறுப்பினர்களை நியமனம் செய்ய பரிந்துரை வழங்கப்பட்டது. ஆக 31வது சட்ட திருத்தத்தின் படி 2026 ஆண்டு இதோட மக்கள் தொகைக்கு ஏற்ப இந்த உறுப்பினர்கள் எண்ணிக்கை மாறுபடும், தொகுதி மறு சீரமைக்கப்படும். ஆக தற்போது 545 உறுப்பினர்கள் இந்த 18வது மக்களவை தேர்தலில் 543 உறுப்பினர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்கள். 2 பேர் ஆங்கிலோ இந்திய உறுப்பினர்களாக இருப்பார்கள். ஆக நாம் முதல் மக்களவை தேர்தலையே 21 வயதுக்கு உட்பட்ட பூர்த்தி செய்த அனைவருக்கும் வாக்குரிமை முதன் முதலில் எந்த நாடுகளிலும் வழங்கப்படாமல் சுதந்திரம் அடைந்த முதல் தேர்தலே வழங்கப்பட்டிருந்தோம். பிறகு 61வது சட்ட திருத்தத்தின் அடிப்படையில் 1989 ஆண்டு முன்னாள் பாரத பிரதமர் ராஜீவ்காந்தி ஆட்சி காலகட்டங்களில் வாக்கு செலுத்தோட வயது 18 நாம் குறைக்கப்பட்டோம். அந்த அடிப்படையில் இன்று வரை 18 வயது பூர்த்தி செய்யப்பட்ட அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கும் ஒரு உரிமையை இந்த மக்களுக்கு வழங்கியிருக்கிறது இந்த பாராளுமன்ற முறை. இந்த 18 வயது நிரம்பியவர்களை இனம், மொழி, சாதி அல்லது எந்த ஒரு பால் வேறுபாடு இல்லாமல் இந்தியர்கள் அனைவருக்கும் வாக்குரிமை வழங்கும் ஒரு உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே நாம் ஒரு தேர்தலை தற்போது நடைபெற்று முடிந்த தேர்தல் திருவிழாவை நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். சுமார் ஒரு 98 கோடி மக்களுக்கு இந்த தேர்தலில் வாக்களித்து உள்ளார்கள். மிகப்பெரிய ஒரு அசௌ சௌரியங்கள் ஏற்படாத வண்ணம், வன்முறைகள் ஏற்படாத வண்ணம் மிக கண்ணியமான முறையில் இந்திய தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலை ஒரு 7 கட்டங்களாக நடைபெற்று முடிவுகளை சொல்லியிருக்கின்றது. இது உலகத்துக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு அருமையான ஒரு செய்தியாகும். இப்படி இந்த செய்தியின் மூலம்தான் நம்முடைய ஜனநாயகம், நம்முடைய பாராளுமன்றம் அதனுடைய முக்கியத்துவம் அனைவருக்கும் உணர்த்தி இருக்கின்றது. பெரும்பாலும் இந்த மக்களவை உறுப்பினராக இருப்பதற்கு இந்திய குடிமகனாக இருக்க வேண்டும், 25 வயது நிரம்பியவராக இருக்க வேண்டும், அவரது பெயர் நாட்டின் ஏதாவது ஒரு பகுதியின் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்க வேண்டும், மத்திய மாநில அரசு அலுவலகங்களில் ஊதியம் பெறும் பதவியில் இருக்கக்கூடாது, மனநிலை சரியில்லாததாகவோ அல்லது பெற்ற கடனை திருப்பி செலுத்தாதாராகவோ இருக்கக்கூடாது, குற்ற வழக்கில் 2 ஆண்டுகளுக்கு மேல் தண்டனை பெற்றிருக்க கூடாது போன்ற உயர்ந்த தகுதிகளின் அடிப்படையில் தான் இந்த மக்களவை உறுப்பினராக தேர்ந்தெடுப்பதற்கான தகுதிகளை இந்திய அரசியலமைப்பு சட்டம் அவர்களுக்கு வழங்கியிருக்கு. பெரும்பாலும் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் பகுதி 5 பிரிவு 79 முதல் பிரிவு 122 வரை இந்திய பாராளுமன்றத்தை பற்றியும், அதுவும் பாராளுமன்றம் என்பது ஒரு குடியரசுத் தலைவர், மக்களவை, மாநிலங்களவை இவற்றை 3 உள்ளடக்கம் தான் இந்திய பாராளுமன்றம். இந்திய பாராளுமன்றம் என்பது ஒரு 3 பகுதிகளாக இங்கு பிரிக்கப்பட்டு அதுக்கு தனித்தனி அதிகாரங்கள் வகுக்கப்பட்டு ஒன்றை ஒன்று சாராத வகையிலும் அவற்றை நடுநிலைமையாக செயல்படுத்துவதற்கும் இவற்றையெல்லாம் கண்காணிப்பதற்கு உச்சபட்ச அதிகாரமும் கொண்ட நமது உச்ச நீதிமன்றம் செயல்படும் வகையில் நம்முடைய இந்திய அரசியலமைப்பு சட்டம் அங்கு வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆக இவைதான் நம்ம இந்திய பாராளுமன்றத்தினுடைய ஒரு முக்கியத்துவமான ஒரு பதிலாக இங்கே காணப்படுகிறது.
ஐயா, இப்ப நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்படும் பொழுது பல்வேறு நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டத்தை பார்த்துட்டு நம்மளுடைய நாட்டிற்கு ஏத்தாத மாதிரி இந்த பாராளுமன்றத்தையும் நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் எழுதியிருக்கோம். அதனுடைய அடிப்படையில எந்தெந்த நாடுகளுடைய அரசியலமைப்பு சட்டங்களை நம்ம ஒரு மாதிரிக்கு எடுத்துக்கிட்டு எதன் அடிப்படையில நம்ம இந்தியாவுடைய பாராளுமன்றத்தினுடைய சட்ட திட்டங்களை வகுத்திருக்கோங்க ஐயா?
நல்ல ஒரு கேள்வி. இன்றைய கேள்வி அனைவருக்கும் ஒரு முக்கியத்துவமான ஒரு கேள்வி. தங்களுடைய இந்திய அரசியலமைப்பு சட்டத்துடைய எழுத தீர்மானிக்கப்பட்ட போது அதோட வரைவு குழு தலைவராக இருந்தவர் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள். அவருடன் சேர்த்த 6 உறுப்பினர்கள், மொத்தம் 7 உறுப்பினர்கள், இவரை சேர்த்தோம்னா 7 உறுப்பினர்கள், 1948 நவம்பர் 4 இந்திய அரசியலமைப்பை இறுதி வடிவம் செய்வதற்காக அறிமுகம் செய்யப்பட்டது. இந்த வரைவு குழு 141 நாட்களை எடுத்துக்கொண்டது. தன்னுடைய விவாதத்தை நவம்பர் 9 முதல் இவங்க அந்த விவாதத்தை சட்டத்தை எழுதி விவாதிச்சாங்க. ஆனா இந்த விவாதம் நடைபெற்று முடிவதற்கு முன்பு எந்தெந்த நாடுகள்ல, அதாவது பாத்தீங்கன்னா குறைஞ்சபட்சம் அவங்க, அதாவது நவம்பர் 26, 1949 நம்முடைய அரசியலமைப்பு நிர்ணய சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள், அதுதான் இந்திய அரசியலமைப்புடைய தினம் என்று நம்ம அழைக்கப்படுகிறது. அன்றைய தினம் 22 பகுதிகளையும் 8 அட்டவணைகளையும் 395 பிரிவுகளையும் இந்திய அரசியலமைப்பு இருக்கிறது. தற்போது 450 பிரிவுகளுக்கும் 12 அட்டவணைகளையும் கொண்ட ஒரு அரசியலமைப்பு பிரிவாக உள்ளது. ஆனால் அன்றைய காலகட்டங்களில் மொத்தம் 64 லட்சம் ரூபாய் செலவு செய்யப்பட்டு ஒரு 60 நாடுகளுக்கு மேலாக எல்லா நாட்டோட அரசியலமைப்பையும் எடுத்து படித்து குறிப்பெடுத்துக் கொண்டு நம்ம நாட்டினுடைய மொழி, இனம், பண்பாடு, கலாச்சாரம், சாதி, சமயம் இப்படி பல்வேறு கூறுகளாக வேறுபட்டு கிடந்த இந்தியாவை ஒரு ஒற்றுமைப்படுத்தும் விகிதத்தில், அந்த ஒற்றுமைப்படுத்தும் என்பது நம்முடைய அனைவருக்கும் இந்த அரசியலமைப்பு சட்டம் சமமாக இருக்க வேண்டும், அதில் இறையாண்மை இருக்க வேண்டும், சமதர்மம் இருக்க வேண்டும், சமய சார்பின்மை இருக்க வேண்டும், மக்களாட்சி இருக்க வேண்டும், ஒரு குடியரசு இருக்க வேண்டும், ஒரு நீதி முறை இருக்க வேண்டும், சுதந்திரம் இருக்க வேண்டும், சமத்துவம் இருக்க வேண்டும், சகோதரத்துவம் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் இந்த அரசியலமைப்பு சட்டம் ஏற்றப்பட்டது. இந்த ஏற்றப்பட்டதை தான் நம்ம அரசியலமைப்பு சட்டத்துடைய முகவுரையாக, அதாவது நீதி என்பது அரசியலமைப்பு சட்டத்தின் படி சமூகம், பொருளாதாரம், அரசியல் நீதியாக கிடைக்க வேண்டும், சுதந்திரம் என்பது சிந்தனையில் வெளிப்படுத்தும் நம்பிக்கையில் வழிகாட்டியாக இருக்க வேண்டும், ஈக்குவாலிட்டி தகுதி மற்றும் வாய்ப்பில் உறுதியாக இருக்க வேண்டும், சகோதரத்துவம் ஒரு நாட்டின் ஒற்றுமைக்கும் ஒருமைப்பாட்டிற்கும் உறுதியளிக்கும் வகையில் இருக்க வேண்டும். இந்த அடிப்படையில் தான் நம்முடைய அரசியலமைப்பு சட்டம் எழுதப்பட்டது. ஆக நாம் ஜப்பான் நாட்டிலிருந்து சட்டத்தினால் எப்படி செயல்முறைப்படுத்த வேண்டும், ஒரு பிரான்ஸ் நாட்டிலிருந்து ஒரு குடியரசு, அந்த குடியரசில் முகவுரையில் சமத்துவம், சுதந்திரம், சகோதரத்துவத்தை அந்த நாட்டிலிருந்து நாம் எடுக்கப்பட்டிருக்கிறோம். சோவியத் ரஷ்யா இந்த நாட்டுடைய அடிப்படை கடமைகள் முகவுரை இடம்பெற்றிருக்கின்ற சமூக, பொருளாதார, அரசியல் நீதியின் மாண்புகள், ஜெர்மனி நாட்டிலிருந்து ஒரு நெருக்கடி நிலையை எப்படி செயல்படுத்துவது, அந்த காலகட்டங்களில் நம்முடைய அடிப்படை உரிமைகளை எப்படி நிறுத்தி வைப்பது என்பதை பற்றி அந்த நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கின்றோம். கனடா நாடு, கனடாவிலிருந்து கூட்டாட்சி தத்துவத்தை, அதாவது மத்திய அரசும் மாநில அரசும் எவ்வாறு செயல்பட வேண்டும், ஒரு கூட்டாட்சி அரசாங்கம் எப்படி அமைய வேண்டும், அந்த கூட்டாட்சிக்கான எஞ்சிய அதிகாரங்கள் எப்படி பகிரப்பட்டுள்ளது, ஒரு வலுவான மத்திய அரசு எப்படி அமைக்கப்பட வேண்டும், மத்திய அரசு என்பது மாநில ஆளுநரை எப்படி நியமிக்கப்படுகிறது, ஒரு உச்ச நீதிமன்றத்தின் நீதி ஆலோசனை வழங்கும் அதிகாரத்தை எடுத்து கூறுகிறது. அதே போன்று ஒரு சுவிட்சர்லாந்தில் இருந்து கூட்டாட்சி வரம்புக்குட்பட்ட அதிகாரங்களை எடுத்துக் கொள்கிறது. ஒரு ஆஸ்திரேலிய நாட்டிலிருந்து ஒரு பொது பட்டியல், மத்திய அரசு பட்டியல், மாநில அரசு பட்டியல், பொது பட்டியல், இப்படி மூன்று பட்டியல்களை ஒரு கூட்டாட்சி முறையில் எப்படி நடைமுறைப்படுத்துகிறோம், ஒரு பாராளுமன்றத்தின் கூட்டு கூட்டம் எப்படி நடத்தப்படுகிறது, ஒரு மத்திய மாநில உறவுகள் எவ்வாறு உயர்த்தப்படுகிறது, செயல்படுத்தப்படுகிறது, அதில் உள்ள குறைகளை எப்படி நிவர்த்தப்படுகிறது என்பதெல்லாம் இந்த ஆஸ்திரேலிய நாட்டினுடைய அரசியலமைப்பு சட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒரு அயர்லாந்து நாட்டிலிருந்து அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறை கோட்பாடுகள், ஒரு குடியரசுத் தலைவர் தேர்தல் முறைகள், ஒரு மாநிலங்களுக்கு எவ்வாறு உறுப்பினர்களை நியமனம் செய்வது போன்றவை எல்லாம் அயர்லாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. அமெரிக்க நாட்டிலிருந்து முகவுரை, அடிப்படை உரிமைகள், நீதி புனராய்வு, நீதித்துறை சுதந்திரம், தலைமை நீதிமன்ற முறை, துணை குடியரசுத் தலைவர், குடியரசுத் தலைவர் பதவி நீக்கம், உச்ச நீதிமன்ற, உயர் நீதிமன்ற நீதிபதிகளின் நீக்கம், எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டம், துணை குடியரசு பதவி நீக்க முறை போன்ற அனைத்தும் அமெரிக்க அரசியலமைப்பு நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. அதே போன்று இங்கிலாந்து பாராளுமன்றம், இங்கிலாந்திலிருந்து பாராளுமன்ற முறை, அரசாங்கம், குடியரசுத் தலைவர் முறை, இரு அவை பாராளுமன்ற முறை, அமைச்சரவை, ஒற்றை குடியுரிமை, சட்டம் இயற்றும் முறை, சட்டத்தின் ஆட்சி, பாராளுமன்றத்தின் சலுகைகள், சட்டமன்ற நடைமுறைகள், சபாநாயக முறை, நீதி பேராணைகள் போன்றவையெல்லாம் இங்கிலாந்து நாட்டிலிருந்து எடுக்கப்பட்டது. இந்திய அரசு சட்டம் 1935 ஆளுநர் அலுவலகம், நிர்வாக செயல்கள், நீதித்துறை, நெருக்கடி கால சட்ட முறைகள், பொதுப்பணி தேர்வாணையம், மத்திய பட்டியல், மாநில பட்டியல் போன்றவை எல்லாம் அங்கிருந்து எடுக்கப்பட்டவை. ஆக நம்ம நாட்டில் அரசியலமைப்பு சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் பொழுது இந்த அரசியலமைப்பு சட்டமானது 2 ஆண்டுகள் 11 மாதங்கள் 18 நாட்களில் இந்த அரசியலமைப்பு சட்டம் உருவானது. இந்த காலகட்டத்தில் 166 நாட்கள் திட்டமிடப்பட்டு 11 அமர்வுகள் நடத்தப்பட்டு 114 நாட்கள் விவாதம் செய்யப்பட்டு முதல் அமர்வு December 9, 1946 முதல் 11வது அமர்வு 1949 November 14 முதல் 26 வரை இந்த அரசியல் நிர்ணய சபை இப்படி ஒரு அரசியல் அமைப்பை உருவாக்கி இந்த நாட்டுக்கு வழங்கியிருக்கின்றது.
ஐயா, இதுவரைக்கும் நம்மளுடைய இன்றைய சர்வதேச பாராளுமன்ற தினத்துல பாராளுமன்ற தினத்துடைய தோற்றம், உலகில் என்னென்ன நாடுகள்ல பாராளுமன்றத்தினுடைய செயல்பாடுகள் இருக்கு, குறிப்பா இந்தியாவினுடைய பாராளுமன்றத்தினுடைய துவக்கம், அதனுடைய வரலாறு, அதன் சிறப்புகள், பாராளுமன்றத்தினுடைய நடைமுறைகள், கடைசியா பாராளுமன்றத்தினுடைய அதிகார வரம்பு, குறிப்பா பாராளுமன்றத்துல பெண்களுடைய பங்கு என்ன அப்படிங்கறது குறித்து மிக சிறப்பா, மிக தெளிவா ஒரு விளக்கமான ஒரு பதிலுரைகளை வழங்கினீங்க. புதுகை பண்புடை நேயர்கள் சார்பா இன்றைய சர்வதேச பாராளுமன்ற தின வாழ்த்துக்களையும் மனமார்ந்த நன்றிகளையும் உங்களுக்கு தெரிவித்துக்கிறோம் ஐயா.
நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை தஞ்சாவூர் பெரியார் மணியம்மை அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப நிறுவனம், டாக்டர் கலைஞர் கருணாநிதி அரசியல் அறிவியல் மையத்தின் இயக்குனர் டாக்டர் கே செல்வகுமார் அவர்கள் வழங்கிய பாராளுமன்ற அமைப்பும் செயல்பாடும் பகுதி 1 தற்போது நமது பண்பலையில் கேட்டோம். மேலும் இதன் தொடர்ச்சி நாளை மாலை 5 நமது பண்பலையில் கேட்கலாம். அதுவரை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.